ஹாய், இது சந்தியாராம் தாஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நித்யாஸ் எஃப்எம். இது கதைகளின் சாம்ராஜ்யம். அந்த பெரிய ஸ்டேஜில் பல ஆயிரம் பேர் முன்னால் அப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கும்னு அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த ஸ்டேஜில் ஏறி நின்று மைக்கை பிடிச்சப்போ 6வது படிக்கும்போது முதல் முதலாக கலந்துக்கிட்ட அந்த பேச்சு போட்டி ஞாபகம் வந்துச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டி நடக்க போகுது, யார் கலந்துக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் டக்குன்னு எழுந்து நின்னான். வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லி யாரோ தெரிஞ்சவங்க கிட்டேருந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஒரு அழகான கட்டுரையை எழுதி வாங்கினான். அதில் முதல் வரி, தாமரை நடுவே தன்மதி போல் வீட்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அவள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன ரூம், ஒரு கிச்சன், மொத்த வீடே அவ்வளோதான். அந்த சின்ன ரூமில் ஒரு ஆஷ் கலர் இரும்பு பீரோ, ஒரு பச்சை கலர் இரும்பு கட்டில், ஒரு குட்டி டிவி ஸ்டாண்ட், பேகு புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், இது எல்லாமே இருக்கும். மிச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல குதிச்சு குதிச்சு அந்த மொத்த கட்டுரையையும் நல்லா மனப்பாடம் பண்ணினான். போட்டி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த இரும்பு கட்டில் ஸ்டேஜ் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அது மேலே ஏறி நின்று மைக் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான். அடுத்த நாள் பேச்சு போட்டிக்காக போகும்போது ஸ்கூல் போகிற வழியில் இருக்கிற அந்த செல்வ கணபதி கோயிலில் போய் நின்று, பிள்ளையரப்பா, நான் இன்னைக்கு பேச்சு போட்டியில் கலந்துக்க போகிறேன், நான் நல்லா பேச நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முணுமுணுத்து வேண்டிக்கிட்டா. அன்றைக்கி பேச்சு போட்டி ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் நடந்துச்சு. அங்கே ஒவ்வொருத்தராக முன்னாடி போய் பேசி முடித்ததும் அடுத்து அவளோட டேர்ன் வந்துச்சு. அவளுக்குள்ளே லேசான பயம் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு முன்னாடி போய் நின்னான். தாமரை நடுவே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, ஆ போதும் போதும் அடுத்தாளுவான்னு தமிழ் டீச்சர் சொன்னாங்க. ஏன் என்னை பேச விடலை? நான் அழகாக இல்லைன்னா? கருப்பு தோலும் எத்துப்பல்லும் இருக்கிறவங்க பேச்சு போட்டியிலெல்லாம் கலந்துக்கக்கூடாதா? ஏன் என்னை பேச விடலை? நான் கையை எப்படிலாம் அசைச்சு அசைச்சு பேசணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா? ஏன் என்னை பேச விடலைன்னு மனசு புலம்பி தள்ளிச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வழியில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயிலுக்கு திரும்பவும் போனான். கோயில் பூட்டி இருந்துச்சு. அந்த கிரில் கதவு வழியாக பிள்ளையாரை பார்த்தா. ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த பிஞ்சு மனசோட மௌனத்தில் எவ்வளோ வலி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போனப்போ எப்படி பேசினேன்னு அம்மா ஆர்வமாக கேட்டாங்க. பேசவே இல்லைம்மா, என்னை பேசவே விடலைம்மான்னு விம்மி விம்மி சொன்னான். நாம் அழகாக இல்லாததால் தான் அந்த டீச்சரை நம்மளை பேச விடல அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குச்சு. உருவத்தை வச்சு மனுஷனை மதிக்கிற வேறு சில ஆசிரியர்கள் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு உரம் போட்டு நீர் ஊற்றி நல்லாவே வளர்த்து விட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஆசிரியர்கிட்டேருந்து தான் ஒரு ஆசிரியர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற சில நல்ல விஷயங்களை அவள் கற்றுக்கிட்டாள். ஆனால் உள்ளூரை வேரூன்றி போயிருந்த தாழ்வு மனப்பான்மையை வேரோடு பிடுங்கி எறிகிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக இல்லை. அதுக்காக பல வருஷம் போராடினான். தாழ்வு மனப்பான்மை காரணமாக தான் நாம் ஒதுங்கி இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு தனி ஆளாக தன்னை பலப்படுத்த நிறைய விஷயங்கள் செஞ்சா. முதல்ல, அழகுங்கிறது உருவத்தை பொறுத்த விஷயம் இல்லை, மனசை பொறுத்த விஷயம். நல்ல மனசு தான் அழகு. நான் 100% அழகுன்னு தன்னைத்தானே நம்ப வைக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சா. தனிமையை வெட்டி எறிஞ்சா. எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பித்தா. இன்றைக்கி அந்த பெரிய ஸ்டேஜில் ஏறி நின்று பல ஆயிரம் பேர் முன்னாடி மைக் பிடிச்சி பேசினப்போ அவள் கடந்து வந்த பாதை மொத்தமும் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. பேசினது போதும் போன்னு அந்த டீச்சர் அம்மா என்ன நேரத்தில் சொன்னாங்கன்னு தெரிலங்க. இன்றைக்கி பேசி பேசி தீக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. திஸ் இஸ் நித்யாராம் தாஸ் சைனிங் ஆஃப்.